The following is a class on the disappearance day of His Divine Grace, Srila Bhaktisiddhanta Saraswati Goswami Maharaj, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on December 9, 1968, in Los Angeles.
Pinvarum Bhaktisiddhanta Saraswati Thakur Maraivanal Upanyasam Valangiyavar Devathiru A. Sa. Bhaktivedanta Swami ஸ்ரீல பிரபுபாதர் 1968 வருடம் டிசம்பர் 9 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
So, today is the disappearance day of my Guru Maharaj.
இன்றைய தினம் எனது குரு மகாராஜரின் மறைவு
நாள். As I told you that சாதவோ ஜீவோ மா மரோவா,
நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சாதவோ ஜீவோவா மரோவா.
There was a nice story the other day I told you that a sage is giving different kinds of blessings to different types of persons.
ஒரு நல்ல கதை இருக்கு, வேற ஒரு நாள் உங்களுக்கு அதை நான் சொன்னேன். அதாவது ஒரு சாது வெவ்வேறு விதமான மக்களுக்கு வெவ்வேறு விதமான ஆசீர்வாதங்களை வழங்குறார்.
So to a king's son, a prince, he blessed Rajaputra Chiranjeeva. Oh, you are king's son, prince, you live forever.
ஒரு மன்னரின் மகனான இளவரசருக்கு ராஜபுத்திர சிரஞ்சீவன் ஆசீர்வதிக்கிறார். அதாவது நீ ராஜபுத்திரன், அதனால நீ நித்தியமா வாழணும்.
And Muniputra, the son of a saintly person, he blessed him, Majiva Majiva, you don't live.
அடுத்து முனிபுத்ரா ஒரு சாதுவோட மகனுக்கு மாஜீவா மாஜீவான்னு ஆசீர்வதிக்கிறார். அதாவது நீ வாழவே வேண்டாம்.
ராஜபுத்திர சிரஞ்சீவா முனிபுத்ரா மாஜி. And Sadhu, devotee, he blessed him, Jivova Amarova, either you live or you die, as you like.
Rajaputra Chiranjeeva, Muniputra Majiva, Adutthu Oru Sadhu, Bhaktar, Jivova Amarova Nasirvadikrar. நீ வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி, அது உன்னுடைய விருப்பம்ன்றார்.
And there was a butcher, he blessed him, மா ஜீவோ மா மரோ, you don't die, don't live.
அடுத்து ஒரு கசாப்புக்காரன் இருந்தான், மா ஜீவா மா மரான்னு சொல்லி ஆசீர்வதித்தார். நீ வாழவும் செய்யாத சாகவும் செய்யாத.
So, these words are very significant. That I have already explained, still I am explaining.
இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே இதை நான் விளக்கி இருக்கேன், இருந்தாலும் இப்பவும் விளக்குறேன்.
The prince is enjoying sense, that's all. He has got enough facility for sense enjoyment. So his next life is hellish.
ஒரு இளவரசன் அவனது புலன்களை அனுபவிக்கிறான், அவ்வளவுதான். அவனுக்கு போதுமான வசதிகள் இருக்கு புலன் இன்பத்துக்கு, அதனால அடுத்த வாழ்க்கை அவனுக்கு நரகமா இருக்கும்.
Because if you indulge in sex life, then Krishna will give you facility to have sex life three times in a hour.
ஏன்னா பாலுறவு வாழ்க்கையில ஈடுபட்டீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு மணி நேரத்தில் மூணு முறை நீங்க பாலுறவுல ஈடுபடுறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
Just like the pigeons, the monkeys, the sparrows, they're very sexually strong.
உதாரணத்துக்கு புறாக்கள், குரங்குகள், குருவிகள், இதெல்லாம் பாலுறவுல ரொம்ப பலம் வாய்ந்தவை.
You have seen it. So, the facility is given. So princely order, there after sense enjoyment.
நீங்க பார்த்திருக்கீங்க அது மாதிரி அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு இளவரசனுக்கு அவன் எப்பவுமே புலன் இன்பத்துல தான் ஈடுபடுறான்.
So he is blessed that better you live forever, because after your death you do not know what is going to happen to you.
அதனால நீ நிரந்தரமா வாழ்றது சிறந்ததுன்னு ஆசீர்வதித்தார். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்றத உனக்கே தெரியாது.
Going to get a hellish life. Better you live for some time. Go on with your enjoyment.
நீ ஒரு நரக வாழ்க்கையில போய் கூட முடிஞ்சிடலாம். அதனால நீ வாழ்ந்துட்டு உன்னுடைய புலன் இன்பத்தோடவே இருந்துட்டு.
And Munipputra Mahadeva Brahmachari working under the guidance, under strict disciplinary guidance of his spiritual master, he is blessed Mahajiva. So you better die.
Muniputra Mahajiva, our Brahmachari, குருவோட வழிகாட்டுதலின்படி மிக ஒழுக்கமா அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார். மா ஜீவான் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. நீ இறந்து போயிடுறது நல்லது.
Because you are so trained to enter into the kingdom of God, so I should take so much trouble.
ஏன்னா பகவானது ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அதனால எதுக்கு அவர் இங்க சிரமப்பட்டு இருக்கணும்?
Better you die and go back to God.
அதனால நீ இறந்து போய் பகவானுடைய திருநாட்டை போய் சேர்ந்துரு.
மா ஜீவா. And a devotee, he blessed Jivova Amarova. My dear devotee, either you live or die, the same thing.
அடுத்து பக்தனுக்கு ஜீவாவா மரவான்னு ஆசீர்வதிக்கிறார். எனது தலைமை பக்தனே, நீ வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஒரே மாதிரி தான்.
And the butcher, he blessed him, Mahajiva Mahamara. You don't live, don't die. What is to do? His living condition is so abominable. From the morning he has to slaughter so many animals, see the blood stain, the ghastly scene, that is his life.
அதே மாதிரி அந்த கசாப்புக்காரனுக்கு மா ஜீவா மா மரன்றார். அதாவது நீ வாழவும் செய்யாத சாகவும் செய்யாத. அப்ப அவன் என்னதான் பண்றது? ஏன்னா அவன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படின்னா மிகவும் வெறுக்கத்தக்கதா இருக்கு. இவ காலையிலிருந்து எத்தனையோ மிருகங்களை அவன் கொலை பண்ண வேண்டியிருக்கு. வெறும் ரத்தத்தோட அது பயங்கரமா இருக்கு. அதுதான் அவன் வாழ்க்கை, அதுதான் அவனுடைய வாழ்வாதாரமா இருக்கு.
So what a horrible life this is. So don't live.
என்ன ஒரு கொடூரமான வாழ்க்கை இது. அதனால நீ வாழாத.
And don't die also. Because after death, he is going to be in so much hellish condition. Nobody can describe.
நீ சாகவும் சாகாத. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் எவ்வளவு மோசமான ஒரு நரகத்துக்கு நீ போவேன்றத யாரும் விளக்க கூட முடியாது.
So both life, living condition and death, after death, his condition is very horrible.
அதனால அவன் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி ரெண்டு சூழலுமே அவனுக்கு மிகவும் பயங்கரமான கொடுமையான சூழல் தான்.
Anyway, apart from others, the devotee, for him, appearance and disappearance the same thing.
எப்படி இருப்பினும் மற்றவர்கள்லாம் ஒரு புறம் இருக்க, பக்தர் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் மறைந்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்றே தான்.
Just like when my spiritual master appeared at Jagannath Puri, he was the son of a very big government office, Bhaktivinoda Thakur.
உதாரணத்துக்கு எனது குரு மகாராஜரான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஜெகநாத் புரியில தோன்றினார். அவர் பக்தி வினோத் தாக்கூர் என்ற மிகப்பெரிய அரசு அலுவலருடைய மகன்.
He was magistrate, government officer. In those days, the magistrate is a big officer in the government.
அவர் நீதிபதியா இருந்தார் அரசு அலுவலகத்தில். அந்த காலத்தில் நீதிபதியா இருக்கிறதுன்றது அரசாங்கத்தில் ஒரு பெரிய அலுவல் பதவி.
Practically next to governor.
கவர்னருக்கு அடுத்த பதவி மாதிரி அது.
And Bhaktivinoda Thakur was in charge of the Jagannath temple. That is the system in Jagannath Puri.
பக்திவினோத் தாக்கூர் ஜெகநாத் கோயிலுக்கு பொறுப்பேற்றிருந்திருந்தார். அதுதான் அங்க இருந்த வழிமுறையா இருந்தது.
The manager in charge of the temple is the district magistrate.
அந்த மாவட்ட நீதிபதி யாரோ அவர்தான் அந்த கோயிலுக்கு நிர்வாகியா இருப்பார்.
So there was Ratha Yatra festival and the car was passing in front of Bhaktivinoda Thakur's house.
Ratha Yatra திருவிழா நடந்தபோது சில பக்திவினோத் தாக்கூருடைய வீட்டு முன்பாக ரதம் கடந்து சென்றது.
Bhaktivinoda Thakur's name was Kedarnath Dutta.
அப்போது பக்திவினோத் தாக்கூருடைய பெயரானது கேதார்நாத் தத்தா.
When he was magistrate, he was known as Kane Dutt, Kedarnath.
அவர் நீதிபதியா இருந்தபோது K.N. தத்தான்னு அழைக்கப்பட்டார். அதாவது கேதார்நாத் தத்தா.
So the car stopped before his house. And at that time, Srila Bhakti Siddhanta Saraswati Thakur, a child in the lap of his mother.
அந்த ரதம் இவரது வீட்டு முன்பாக நின்றது. அந்த சமயத்தில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவரது தாயின் மடியில் ஒரு குழந்தையாக இருந்தார்.
The mother took the opportunity of rising on the car.
அவங்க அம்மா அந்த சமயத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குழந்தை அந்த ரதத்தை மேலே தூக்குனாங்க.
He was magistrate's wife, so he had the facility. Immediately, people gave her a way to go on the top of the car.
அவங்க நீதிபதியோட மனைவின்றதுனால உடனே அங்கிருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு வழி கொடுத்து அவங்க ரதத்து மேலே போறதுக்கு ஏற்பாடு செய்தாங்க.
And placed the child on the lotus feet of Jagannath, and there were many garlands, one garland fell upon him.
அந்த குழந்தைய ஜெகநாதருடைய திருவடிகளில் கிடத்திய போது அங்கு ஜெகநாதருக்கு அணிவித்திருந்த பல மாலைகளில் ஒரு பூ மாலையானது குழந்தையின் மீது விழுந்தது.
பக்தி சித்தாந்த பிளேசிங்.
அவர் தான் பக்தி சித்தாந்தர் ஆனார். அது அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம்.
This was one of the there are so many other things when he was a child. 2-3 years old, he ate one mango fruit which was kept for offering to the deity.
வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் 2-3 வயசு சிறுவனா இருந்தபோது விக்கிரகங்களுக்கு நைவேத்தியத்துக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டார்.
So his father mildly rebuked him, "Oh, you have done very wrong thing. It was meant for deity and you have taken it. You should not have done it."
அதனால அவரது தந்தை செல்லமா கண்டிச்சார். "ஓ, நீ தப்பு பண்ணிட்டியே. இது விக்கிரகத்துக்காக வச்சிருந்தது. நீ அதை சாப்பிட்டுட்ட. நீ இதை செய்திருக்க கூடாதுன்னாரு.
The child was 2 or 3 years old. He took it so seriously. Never after that he took mango.
2-3 வயசு குழந்தையா இருந்த அவர் இந்த உபதேசத்தை ரொம்ப தீவிரமா ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர் மாம்பழம் சாப்பிட்டதே கிடையாது.
Whenever we offered him mango, he said, "No, I am offended. I cannot take mango."
எப்பெல்லாம் நாங்க அவருக்கு மாம்பழம் கொடுத்தாலும் நான் அபராதி, நான் மாம்பழம் சாப்பிட முடியாதுன்றவர்.
You are thinking that way. Never in his life he took a mango.
அந்த மாதிரி தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். அவர் வாழ்க்கையில மறுபடியும் மாம்பழமே சாப்பிட்டது கிடையாது. அவர்
யூ ஆர் திங்கிங் தட் ஐ ஆஃபெண்டட் இன் மை சைல்ட் ஹோப் பை டேக்கிங் தி மேங்கோ ஆஃப் தி டிடி.
விக்கிரகங்களுக்காக இருந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டு நான் அபராதம் பண்ணிட்டேன் என்னுடைய குழந்தை பருவத்துல அப்படின்னு அதை நினைச்சிட்டே இருந்தார்.
திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆச்சார்ய.
இது ஆச்சாரியருக்கான குணங்கள்.
They teach by their life action that one should be so much determined that one should not be a child took the mango, there is no offense.
அவர்கள் அவர்களது வாழ்க்கையின் செயல்பாடுகளிலேயே போதனை கொடுக்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒருத்தர் உறுதியோடு இருக்கணும்ன்றது அதில் கத்துக்கிறோம். ஒரு குழந்தை மாம்பழம் சாப்பிட்டதுன்னா அதுல பெரிய அபராதம் கிடையாது.
He took that vow.
ஆனாலும் அவர் அந்த சபதத்தை மேற்கொண்டார்.
Another instance in my presence. At that time we are also young men, and one of my god brothers, his name is Dr. Aud Bihari Kapoor. He is now retired in Vrindavan. Last time I saw him.
இன்னொரு சம்பவம் என்னன்னா, நான் இருக்கும்போது நடந்தது. அந்த சமயத்துல நாங்க எல்லாம் இளைஞர்களா இருந்தோம். என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் ஒருத்தர் டாக்டர் அவுத் பிஹாரி கபூர், அவர் இப்போ ஓய்வு பெற்று விருந்தாவனத்தில் இருக்கார். கடந்த முறை நான் சந்திச்சேன் அவரை.
He was also young man, and his wife was also young. So we were sitting together talking with Guru Maharaj, and the girl proposed, my dear master, I want to speak with you.
அவரும் இளைஞராக தான் இருந்தார். அவரது மனைவியும் இளமையா இருந்தாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து எங்க குரு மகாராஜ்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த பெண் கேட்டாங்க, மகாராஜரே நான் உங்ககிட்ட பேசணும்
அப்படின்னாங்க.
குரு மகாராஜ் சொன்னார், நீங்க பேசுங்க, என்ன பேச விரும்புறீங்களோ அதை பேசுங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல உங்க கூட நான் தனியா பேசணும், எல்லாரும் முன்னாடி நான் பேசல அப்படின்னாங்க.
குரு மகாராஜ் said, no, I cannot talk with you secretly.
குரு மகாராஜ் சொன்னார், இல்ல என்னால உங்க கூட தனியா பேச முடியாது.
You can talk in the presence of my all other disciples.
என்னோட மற்ற சீடர்கள் இருக்கும் பட்சத்தில் நீ பேசலாம்னர்.
So even that girl was just like his granddaughter by age calculation.
வயசு கணக்குப்படி பார்த்தனா அந்த சமயத்துல அந்த பொண்ணு எனது குரு மகாராஜருக்கு பேத்தி மாதிரி இருப்பாங்க.
He refused to talk with a young woman in a secret place.
இருந்தாலும் அந்த இளம் பெண்ணோட தனியா பேசுறதுக்கு அவர் மறுத்துட்டார்.
These are the instances.
இதெல்லாம் தான் நடந்த சம்பவங்கள்.
So in his life he was Akhanda Brahmachari. Bhaktivinoda Thakur had many other sons, and he was the fifth son.
அவருடைய வாழ்க்கையில அவர் அகண்ட பிரம்மச்சாரியாவே இருந்தார். பக்தி வினோத் தாக்கூருக்கு நிறைய மகன்கள் இருந்தாங்க. அதுல இவர் ஐந்தாவது
மகன்.
இவரது மற்ற சகோதரர்களும் கூட சில பேர் திருமணம் செய்து கொள்ளல. எனது குரு மகாராஜரும் திருமணம் செய்து கொள்ளல.
From the childhood, he is strict Brahmachari. Bhakti Siddhanta Saraswati Goswami Maharaj.
Bhakti Siddhanta Saraswati Goswami Maharaj, kulandha parvathil irundhe kandipana Brahmachariya irundhar.
And he underwent very severe penances for starting this movement, worldwide movement. That was his mission.
அவரது இயக்கத்தை தொடங்கி உலகெங்கும் அதை பரப்பணுன்ற நோக்கத்தோடு அவர் கடுமையான நிறைய சிரமங்களை மேற்கொண்டார்.
பக்திவினோத் தாக்கூர் வாண்டட் டு டு திஸ். He, 1896, பக்திவினோத் தாக்கூர் வாண்டட் டு இன்ட்ரோடியூஸ் திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் பை சென்டிங் ஹிஸ் திஸ் புக்
இது பக்தி வினோத் தாக்கூருடைய விருப்பம். 1896 பக்தி வினோத் தாக்கூர் அவரது புத்தகமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கையும் கட்டளைகளும் என்ற புத்தகத்தை அனுப்பி வைக்கிறது மூலமா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகெங்கும் அறிமுகப்படுத்தணும்னு விரும்பினார்.
My birth year, and by Krishna's arrangement, we came in contact.
அதிர்ஷ்டவசமாக அதே வருடம்தான் நான் பிறந்த வருடம். கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி நாங்கள் தொடர்புக்கு வந்தோம்.
I was born in a different family. My Guru Maharaj was born in a different family. Who knew that I will come to his protection?
நான் வேறொரு குடும்பத்தில் பிறந்திருந்தேன். எனது குரு மகாராஜ் வேறொரு குடும்பத்தில் பிறந்திருந்தார். யாருக்கு தெரியும் நான் அவருடைய பாதுகாப்பில் வருவேன் அப்படின்னு?
Who knew that I would come in America? Who knew that you American boy will come to me? These are all Krishna's arrangement.
நான் அமெரிக்காவுக்கு வருவேன்றது யாருக்கு தெரியும்? அமெரிக்க இளைஞர்களால நீங்க எல்லாம் என்கிட்ட வருவீங்கன்றது யாருக்கு தெரியும்? இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு
தான்.
எப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கு நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு டிசம்பர் 9 1968 அப்படின்னா ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி.
In Bombay, I was then doing some business.
பாம்பேல நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன்.
All of a sudden, but perhaps on this date, sometimes between 9 or 10 December.
திடீர்னு இதே நாள கூட இருக்கலாம், அதாவது டிசம்பர் 9 or 10 வாக்கில.
At that time, Guru Maharaj was indisposed little and he was staying at Jagannath Puri on the seashore.
அந்த சமயத்தில் எனது குரு மகாராஜ் கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாம இருந்தார். அவர் ஜெகநாத் பூரியில கடற்கரையில தங்கியிருந்தார்.
So I wrote him later, my dear master, your father disciples, Brahmachari, Sannyasi, they are rendering you direct service.
நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். எனது அருமை குரு மகாராஜரே, உங்களுடைய மற்ற பிரம்மச்சாரி சன்னியாசி சீடர்கள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக சேவை செய்யறாங்க.
And I am a householder. I cannot live with you. I cannot serve you nicely.
நான் ஒரு கிரகஸ்தன்றதுனால உங்க கூட வாழ முடியாது. உங்களுக்கு சிறப்பா என்னால சேவை செய்ய முடியல.
So I do not know how can I serve.
அதனால உங்களுக்கு எப்படி நான் சேவை செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
சிம்பிளி அன் ஐடியா, ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் சர்விங் ஹிம், ஹவ் கேன் ஐ சர்வ் ஹிம் சீரியஸ்.
ஏதோ ஒரு எண்ணம் வந்தது. அவருக்கு சேவை செய்யறத பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி நான் அவருக்கு ரொம்ப தீவிரமா சேவை செய்யறது?
சோ தி ரிப்ளை வாஸ் டேட்டட் 13 December 1936. In that letter, he rope, my dear such and such. I am very glad to receive your letter.
1936 டிசம்பர் 13 தேதியிட்ட பதில் கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் எனது அருமை இன்னார் இன்னாரே, உமது கடிதத்தை பெற மிக்க மகிழ்ச்சி
அடைந்தேன். I think you should try to push our movement in English. That was his writing.
நான் நினைக்கிறேன் நம்முடைய இந்த இயக்கத்தை ஆங்கில மொழியில பரப்பணும்னு, அதுதான் அவர் எழுதியிருந்தது.
And that will good to you and to the people who will help you. And that was his instruction.
அது உனக்கும் நல்லதாக இருக்கும், மக்களுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும், அதுதான் அவருடைய உபதேசமா இருந்தது.
And then in 1936, on the 31st December, that means just after writing this letter, a fortnight before his departure, he passed away.
பிறகு டிசம்பர் 31 தேதி 1936 அப்படின்னா இந்த கடிதம் எழுதி ஒரு 15 நாள்ல அவர் மறைந்து விட்டார்.
But I took that order of my spiritual master. Very serious.
ஆனால் எனது குருவின் கட்டளையை மிக தீவிரமாக ஏற்றுக்கொண்டேன் நான்.
But I did not think that I'll have to do such and such thing. I was at that time a householder.
ஆனால் நான் இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அந்த சமயத்தில் நான் ஒரு குடும்பஸ்தனா இருந்தேன்.
This is the arrangement of Krishna.
ஆனால் இதெல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு தான்.
If we strictly try to serve spiritual master, his order, then Krishna will give us all facilities.
குருவோட கட்டளைகளை நம்ம கண்டிப்போடு தீவிரமா செயல்படுத்த முயற்சிக்கிறோம்னா கிருஷ்ணர் எல்லா வசதிகளையும் நமக்கு கொடுக்கிறார்.
That is the secret.
அதுதான் ரகசியம்.
Although there was no possibility, I never thought. But I took it little seriously by studying a commentary by Vishwanath Chakravarti Thakur on the Bhagavad Gita.
இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லாம இருந்திருந்தாலும் நான் நினைச்சு பார்க்கலனாலும் இத கொஞ்சம் நான் தீவிரமா ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய பகவத்கீதை வியாக்கானத்தை படிச்சதுனால.
இந்த பகவத்கீதா தி வர்ஸ் பகுஷாத்மிகா புத்தி ரேகிஹா குருநந்தனம், இன் கனெக்ஷன் வித் தட் வர்ஸ் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கிவ்ஸ் ஹிஸ் கமெண்டரி தட் வி ஷுட் டேக் அப் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் as our life and soul.
பகவத் கீதையில வியவசாய ஆத்மிகா புத்தி ஏகஹா குரு நந்தனன்ற ஸ்லோகத்தோட தொடர்புல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய விளக்கத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா, குருவோட கட்டளைகளை நமது உயிரும் மூச்சுமாக ஏற்க வேண்டும்.
We should try to carry out the specific instruction of the spiritual master. Very rigidly, without caring for our personal benefit or loss.
குருவோட குறிப்பிட்ட அந்த உபதேசங்களை செயல்படுத்துறதுல மிகவும் கண்டிப்போடு நாம் இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட லாப நஷ்டங்களை கருதாமல்.
So, I tried a little bit in that spirit. So, he has given me all facilities to serve him.
அதனால இந்த மனநிலையில நான் கொஞ்சம் முயற்சித்தேன். அவருக்கு சேவை செய்வதற்கான வசதிகளை எனக்கு அவர் கொடுத்தார்.
Things have come to this stage that in this old age I have come to your country and you are also taking this movement seriously. trying to understand it.
இப்போ அது இந்த நிலை வரைக்கும் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல நான் உங்க நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்களும் இதை தீவிரமா ஏற்றுக்கொண்டு இதை புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கீங்க.
We have got some books now. So there is little foothold of this movement.
இப்போ நமக்கு சில புத்தகங்கள் இருக்கு. இப்ப நம்முடைய இந்த இயக்கம் நல்ல கால் ஊன்றி இருக்கும்.
Now on this occasion of my spiritual master's departure, and I am trying to execute his will. Similarly, I shall also request you to execute the same order through my will.
எனது குரு மகாராஜருடைய மறைவு நாளான இந்த சமயத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதே போல உங்களிடம் நான் வேண்டுவது என்னவென்றால், அதே கட்டளையை என் மூலமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று.
I am an old man. I can also pass away at any moment.
நான் வயதானவன், எந்த நேரத்திலும் நான் மரணிக்கலாம்.
That is nature's law. Nobody can shake it.
அது இயற்கையின் சட்டம், யாரும் அதை அசைக்க முடியாது.
So that is not very astonishing. But my appeal to you on this auspicious day of the departure of my Guru Maharaj.
அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல. ஆனால் எனது குரு மகாராஜருடைய மறைவு நாளான இன்று இந்த மங்களகரமான நாளில் உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால்,
that at least to some extent you have understood the essence of Krishna consciousness movement, you should try to push it on.
ஓரளவிற்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட சாரம் என்னன்றதை நீங்க புரிந்து கொண்டிருக்கீங்க. அதனால இந்த இயக்கத்தை பரப்புவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும்.
People are suffering for want of this consciousness.
இந்த உணர்வு தேவையின் காரணமாக மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
As we daily pray about devotees, வஞ்சா கல்பதருப்பஷ்ச கிருபா சிந்து பயவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமோ. A Vaishnava, a devotee of Lord, his life is dedicated for the benefit of the people.
தினமும் பக்தர்களை பற்றி நாம் பிரார்த்திப்பது போல் பஞ்சகல் பத்திரவியாச கிருபா சிந்து பதித்தானாம் பாவனே வியோ வைஷ்ணவே வியோ நமோ நமஹ. ஒரு வைஷ்ணவன், பகவானுடைய பக்தன், அவனுடைய வாழ்க்கையை மக்களுடைய நன்மைக்காக அர்ப்பணிக்கிறான்.
You know, most of you belong to Christian community, how Lord Jesus Christ.
உங்களுக்கு தெரியும், உங்கள அதிகமானோர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றது உங்களுக்கு தெரியும்.
He says that for your sinful activities, he has sacrificed him.
உங்களது பாவ செயல்களுக்காக என்னை நான் தியாகம் செய்கிறேன் என அவர் சொல்றார்.
That is the determination of devotee of the Lord. They don't care for personal comforts.
அதான் பகவானது பக்தர்களின் உறுதி. அவர்கள் தனிப்பட்ட தன்னுடைய சௌகரியத்தை பற்றி கருதுவதே இல்லை.
Because they love Krishna or God, therefore they love all living entities, because all living entities are in relationship with Krishna.
Yena avanga Krishna ku anbu seluthraanga aladu kadavulukku, adanalae ella uyirgalukkum avargal anbu seluthraanga. Yena ella uyirgalume Krishna udanana uravile irukkaanga.
So similarly, you should learn. This Krishna consciousness movement means to become Vaishnava and feel for the suffering humanity.
அதே மாதிரி தான் நீங்களும் கற்றுக்கொள்ளணும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னாவே துன்பப்படக்கூடிய மனித இனத்தை உணர்வதற்காகவே வைஷ்ணவர் ஆவது.
To feel for the suffering humanity, there are different angles of vision.
துன்பப்படும் மனித இனத்தை உணர்வது அப்படின்றதுக்கு பல கோணங்கள் இருக்கு.
Somebody is thinking of the suffering of the humanity from bodily conception of life.
சில பேர் துன்பப்படக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை உடல் என்ற எண்ணத்திலான பார்வையை பார்க்கிறாங்க.
Somebody is trying to open hospital to give a relief to the disease condition.
சில பேர் மருத்துவமனை திறந்து வியாதி அடைந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக முயற்சிக்கிறாங்க.
Somebody is trying to distribute food stuff in poverty stricken countries or places.
சில பேர் ஏழைகள் மிகுந்த நாடுகள்ல அல்லது இடங்கள்ல உணவு கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
These things are certainly very nice. But actual suffering of the humanity is due to Krishna, lack of Krishna consciousness.
உறுதியா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே மனித இனத்தோட துன்பத்துக்கு காரணம் கிருஷ்ண உணர்வு இல்லாமை தான்.
These bodily sufferings, they are temporary, neither they can be checked by the laws of nature.
இந்த உடல் ரீதியான துன்பங்கள் என்பது தற்காலிகமானது. அவைகள் இந்த இயற்கையின் சட்டத்தால் நிறுத்தப்படவும் முடியாது.
Suppose if you give some distribution of food stuff in some poverty stricken country, that does not mean that this health makes solution of the whole problem.
உதாரணத்துக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்க உணவு விநியோகம் செய்யறீங்கன்னா அதுக்காக எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வா அமைஞ்சிரும்ன்றது அர்த்தம் அல்ல.
The real beneficial work is to invoke every person to Krishna consciousness.
உண்மையான பலனளிக்கக்கூடிய செயல்னா ஒவ்வொரு நபருக்குள்ளும் கிருஷ்ண உணர்வை தூண்டி விடுவதுதான்.
As soon as he comes to Krishna consciousness,
அவன் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தவுடனேயே,
the same example as I have given several times, that a rich man's son is loitering in the street, forgetting his father's opulence and property.
பலமுறை நான் வழங்கிய அதே உதாரணம் தான். ஒரு செல்வந்தருடைய மகன் அவருடைய தந்தையின் ஐஸ்வர்யங்களையும் சொத்துக்களையும் மறந்து வீதியில சுத்தி கொண்டிருக்கான்.
And somebody out of sympathy giving him some food, but other person comes to him and says, oh, my dear boy, I know you. You are the son of such and such rich man.
இப்ப யாராவது வந்து அனுதாபத்தினால அவனுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கலாம். ஆனா இன்னொரு நபர் வர்றார், ஓ இளைஞனை, எனக்கு உன்னை தெரியும், உன்னுடைய தந்தை இன்னார் இன்னார், அவர் பெரிய செல்வந்தர்.
Why you are loitering in the street? Come on, I shall take you to your father.
ஏன் நீ வீதியில சுத்திட்டு இருக்க, வா நான் உன்னுடைய தந்தை கிட்ட அழைச்சிட்டு போறேன்.
So he, that gentleman, takes that loitering boy to his father. The father is glad and the boy inherits his father's property and his whole problem of life becomes solved. This is a crude example.
இப்போ அந்த நபர் வீதியில சுத்திட்டு இருந்த அந்த பையனை தந்தை கிட்ட அழைச்சிட்டு போறார். இப்ப தந்தை மிக்க மகிழ்ச்சி அடைறார். அந்த பையனுக்கு தந்தையோட சொத்துக்கள் எல்லாம் கிடைக்குது. இப்போ அவன் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுது. இது ஒரு பண்பற்ற உதாரணம் தான்.
Similarly, all living entities, they are loitering within this universe in different bodies, in different planets, and from time immemorial without knowing that he belongs to the kingdom of God. He is the direct son of Krishna and God.
அதே மாதிரி எல்லா உயிர் வாழிகளும் இந்த பிரபஞ்சத்தில் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு லோகங்களில் நினைவு தோன்றா காலத்திலிருந்தே கடவுள் அல்லது கிருஷ்ணருக்கு சொந்தமானவன்றத அறியாமலேயே சுத்தி கொண்டிருக்காங்க. அவர்கள் நேரடியாகவே கிருஷ்ணர் கடவுளுடைய மகன்கள்.
Krishna is the proprietor of everything and he can enjoy his father's property and these problems of material condition life automatically solved.
கிருஷ்ணர் அனைத்திற்கும் உரிமையாளர் என்றதால இப்போ இவர்களால தந்தையோட சொத்தை அனுபவிக்க முடியுது. இவ்வாறாக அவங்க பௌதிக கட்டுண்ட வாழ்க்கை என்ற பிரச்சனை தானாகவே தீர்ந்து போயிடுது.
Just like if you become a rich man, if you can possess millions of dollars, then your poverty is automatically solved.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு செல்வந்தராகி பல கோடி ரூபாய்க்கு உரிமையாளராக இருக்கீங்கன்னா அப்போ தானாகவே உங்களுடைய ஏழ்மை இல்லாம போயிடுது.
Similarly, if you become Krishna conscious and if you act in that way, then all other problems in the material condition in life solve.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்து அந்த விதத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய இந்த பௌதிக கட்டுண்ட வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்.
So this is such a nice moment. Aham tam sarva papibha mokkhayishyami maasuchi. The Bhagavad Gita says, the Lord says, people's sufferings are due to his sinful activities. Ignorance.
அதனால இது மிக அருமையான ஒரு இயக்கம். ஆம் துவான் சர்வ பாபேபியோ மோக்ஷை ஷாமி மாசுஷாக. பகவத்கீதையில பகவான் சொல்றார், மக்கள் அவர்களுடைய பாவ செயல்களினால துன்பப்படுகிறார்கள் அறியாமையினால.
இக்னரன்ஸ் இஸ் தி காஸ் ஆஃப் சின்ஃபுல் ஆக்டிவிட்டி.
அறியாமையே பாவ செயல்களுக்கு காரணம்.
ஜஸ்ட் லைக் எ மேன் டஸ் நாட் ப்ளோ. சப்போஸ் a foreigner like me comes in America and he does not know because in India, just like in your country, the car is driven from the right side. In India, I've seen in London also, the car is driven from the left side.
Ipo theriyada oruthar ipo enna madri velinaattil irundhu vandhavanga America la வாகனங்களை வலது பக்கமா ஓட்டுறாங்க. இந்தியாவிலையும் சரி, அல்லது நான் லண்டன்ல கூட பார்த்திருக்கேன், இடது பக்கமா தான் வாகனத்தை ஓட்டுறாங்க.
Suppose he does not know, he drives the car on the left side and incurs some accident and he is taken by the police custody and if he says, sir, I did not know that here the car is driven from the right side. That does not make him excused. The law will punish him.
இப்ப அவருக்கு தெரியல, அவர் கார் வந்து சாலையோட இடது பக்கமா ஓட்டிட்டு போய் ஒரு விபத்து ஆயிடுது. இப்ப காவல்துறையினர் அவரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அவர் சொல்றார், ஐயா எனக்கு இந்த இங்க வந்து கார் வலது பக்கமா ஓட்டணும்ன்றது எனக்கு தெரியாதுன்னா அறியாமை வந்து அங்க மன்னிக்கப்படுறதில்லை, சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுக்குது.
See, ignorance is the cause of breaking the law or sinful activity.
அதனால இந்த அறியாமை தான் சட்டத்தை மீறுவதற்கு காரணமா இருக்கு, அல்லது பாவ செயல்களுக்கு காரணம்.
And as soon as you commit some sinful activity, you have to suffer the result.
நீங்க பாவ செயல்கள் செய்த உடனே அதனுடைய விளைவை அனுபவிக்க வேண்டியிருக்கு.
So, the whole world is in ignorance and due to ignorance is complicated in so many actions and reactions, either good or bad.
அதனால இந்த மொத்த உலகமும் அறியாமையில் இருக்கு. அந்த அறியாமையின் காரணத்தினால அவனுடைய வாழ்க்கையானது எத்தனையோ செயல்கள் அதனுடைய விளைவுகளில் சிக்கி கொண்டிருக்கு. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம்.
There is nothing good within this material world. Everything is bad. So we have manufactured something good and something bad.
இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நல்லதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே கெட்டதுதான். அதனால இங்க ஏதோ நல்லது ஏதோ கெட்டதுன்னு நம்ம எதையோ உருவாக்கிட்டு இருக்கோம்.
Because in the Bhagavad Gita we understand this place is dukkhalam asasam. This place is for misery.
ஏன்னா பகவத் கீதையில இருந்து நாம புரிந்து கொள்றது என்னன்னா, இந்த இடம் துக்காலயம் அசாஸ்வதம், இந்த இடம் துன்பப்படுறதுக்கான இடம்.
So how you can say in miserable condition, how you can say that this is good or this is bad? Everything is bad.
அதனால இந்த துக்ககரமான சூழல்ல இது நல்லது இது கெட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே கெட்டதுதான்.
Those persons who do not know the material condition and diet, they manufacture something, this is good, this is bad, because they do not know everything here is bad, nothing good.
அதனால யார் ஒருத்தருக்கு இந்த பௌதிகமான கட்டுண்ட வாழ்க்கை தெரியாம இருக்கோ அவங்க இது நல்லது இது கெட்டதுன்னு எதையோ உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க எல்லாமே கெட்டதுதான், இங்க நல்லதே எதுவும் கிடையாதுன்றது தெரியாது.
One should be very pessimistic of this material world, then he can make advance in spiritual life.
இந்த பௌதிக உலகத்தை பத்தி ஒருத்தர் நிறைய எதிர்மறையான எண்ணங்களோடு இருந்தாதான் அப்ப அவர் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும்.
துக்காலம் அசாத், this place is full of miseries, and if you study analytically you find simply miserable condition.
துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது. இதை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே துக்ககரமான சூழல் தான் இங்க இருக்குன்றத நீங்களே கண்டுபிடிப்பீங்க.
Therefore the whole problem is that we should give up our material condition and life, and in Krishna consciousness we should try to elevate ourselves to the spiritual platform and thereby be promoted to the kingdom of Godhead.
அதனாலதான் மொத்த பிரச்சனையும் நம்ம இந்த பௌதிகமான பந்தப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு கிருஷ்ண உணர்வுல ஆன்மீக தலத்துக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு அதன் மூலமாக கடவுளின் ராஜ்யத்திற்கு நாம் ஏற்றம் பெற வேண்டும். எத்கத்வா நான் இவர் தந்தை தத்தாம பரமம் மமா.
Nobody comes back to this miserable world, and that is the supreme abode of the Lord.
எங்க போனா யாரும் மறுபடியும் இந்த துக்ககரமான உலகத்துக்கு திரும்பி வர்றது இல்லையோ அந்த இடம்தான் பகவானுடைய பரம்தாமம்.
So there are description in the Bhagavad Gita.
இந்த விவரங்கள் எல்லாம் பகவத் கீதையில இருக்கு.
So this Krishna consciousness movement is very important.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது அங்கீகரிக்கப்பட்டது, மிக முக்கியமானது.
Now you American boys and girls who have taken to this movement,
இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இளைஞர்களும் யுவதிகளுமான நீங்க,
please take it more seriously.
தயவு செய்து இன்னும் தீவிரமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
And that is the mission of Lord Chaitanya and my Guru Maharaj, and we are also trying to execute the will by disciplic succession.
அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட நோக்கமும் எனது குரு மகாராஜருடைய நோக்கமும் கூட. நாங்களும் கூட சீட பரம்பரையின் விருப்பத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறோம்.
You have come forward to help me. I shall request you all that I shall go away, but you shall lead. Don't give up pushing on this moment, and you'll be blessed by Lord Chaitanya and His divine grace. Bhakti Siddhanta Saraswati Goswami Prabhupada.
நீங்க எல்லாம் எனக்கு உதவி புரிவதற்காக முன் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன், ஆனா நீங்க இங்கே வாழ்ந்து இந்த இயக்கத்தை பிரச்சாரம் செய்தீர்கள் என்றால் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் தேவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும். மிக்க நன்றி.